இப்போது நான் என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை. திருவருணையூர் இடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தை எனக்கு மூன்று நாடுகளில் இருந்து மூன்று விதமான கேள்விகள் அன்பர்கள் அனுப்பியிருந்தார்கள் வாட்ஸ்அப்பில். எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், இருப்பினும் அவர்கள் அதை மீண்டும் ஒரு முறை தங்களுக்காக திருப்பி சுருக்கமாகவது சொல்லும்படி கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளை முன்வைத்து இன்றைய சத்சங்கத்தை பேசுவோம் என்றிருக்கின்றேன். முதலாவது கேள்வி மலேசியாவில் இருந்து வந்திருக்கின்றது. அந்த கேள்வி, சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மையான பதி பசு பாசத்தில் இருக்கும் ஒரு தகவலை மீண்டும் ஒரு முறை சொல்லுமாறு கேட்டிருக்கின்றார் அந்த அன்பர். அந்த தகவல் என்னவென்றால், பதி பசு பாசம் என்பது முப்பொருள் உண்மை. இந்த மூன்றுக்கும் சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது. இதை முந்தி முதல் சைவ சித்தாந்த வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். அதை பற்றி மீண்டும் ஒரு முறை அந்த தத்துவத்தை சொல்லும்படி கேட்டிருந்தார். அவருடைய கேள்விக்காக அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். பதி பசு பாசம் என்பது முப்பொருள் உண்மை. அதில் பதி என்பது இறைவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது மும்மலங்கள். பதியும் பசுவும் அறிவுடையதாக கூறப்படுகின்றது. பாசம் என்பது சடப்பொருள். இது முதலாவது தத்துவம் அந்த என்பருக்காக. இதை வைத்து பதி பேரறிவுக்குரிய ஒரு நிலையும் இறைவன், பசு சிற்றறிவுக்குரிய ஒரு நிலையும் ஆன்மா, பாசம் என்பது சடப்பொருளாகவும் இருக்கின்றது. இந்த மூன்றையும் வைத்துத்தான் சைவ சித்தாந்த தத்துவங்களே உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது அன்பர்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த பதி பசு பாசம் என்பதற்கு அவருடைய கேள்விகளுக்கு வருகின்றேன். இயல்புகளை பற்றி கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை சொல்லும்படி கேட்டிருந்தார். பதி என்பது இறைவன், இறைவனுக்கு பொது சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்பியல்பின்படி இறைவனை எண்குணத்தான் என்று எல்லா இடமும் வர்ணிக்கின்றோம், வர்ணிக்கின்றார்கள் ஞானிகள். அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மணிவாசகர் கூட அந்த எண்குணத்தானை பற்றி சொல்லுகின்றார். அந்த எண்குணங்களாவன, இறைவனுக்கு சுதந்திரமாக முடிவெடுக்கும் தன்மை இருக்கின்றது. அவர் தூய உடம்பினன், அதாவது அவருக்கு தூள உடம்பினன் என்று சொல்லுகின்றார்கள். தூய தூள உடம்பினன், இயற்கை உறவின உணர்வினன், இயற்கையாகவே அவருக்கு உணர்வுகள் உண்டு. முற்றும் உணர்வினன், இயல்பாக பாசத்தில் இல்லாதவர், முடிவிலா ஆற்றல் உள்ளவர், பொருள் உடையவன், சாரி பேரருள் உடையவன், இன்பமே வடிவானவன் என்று என் குணங்கள் இறைக்கு உண்டு பதி ஆகிய இறைவனுக்கு. அதனால்தான் எல்லா இடத்திலும் பதியை பற்றி பேசும்போது என் குணத்தான் என்று வருகின்றது. இந்த என் குணங்களும் அவருக்கு மாத்திரமே உடையது. அதே நேரத்தில் அவர் பொது இயல்பிலும் இருக்கின்றார். அது சைவ சித்தாந்த தத்துவத்தின்படி இந்த முப்பொருள்கள் சிறப்பியல்பிலையும் இயங்குகின்றது, பொது இயல்புகளிலையும் இயங்குகின்றது. இந்த சிறப்பியல்பு பொது இயல்பு என்பதற்குரிய விளக்கம் என்னென்றால், சிறப்பியல்பு அந்த நிலைக்குரிய இயல்பு, பதிக்குரிய இயல்பு, பாசத்துக்குரிய இயல்பு, பசுவுக்குரிய இயல்பு என்று இந்த ரெண்டு இயல்புகளும் இருக்கின்றன. இப்போ இறைவனின் சிறப்பியல்பை பற்றித்தான், இந்த எண்குணத்தான் என்று இந்த எட்டு இயல்புகளையும் பார்த்தோம். அதேபோல் அவருக்கு பொது இயல்பு இருக்கின்றது. பொது இயல்பு இறைவன் எங்கே பாவிக்கின்றார் என்றால், மற்றைய இரண்டு மலங்களுக்கும் கொடுப்பதற்கு பாவிக்கின்றார். அது அவருடைய ஐந்தொழில்களை குறிக்கின்றது. பொது இயல்பு இறைவனின் பொது இயல்பாக, பதியின் பொது இயல்பாக ஐந்து தொழில்களை குறிக்கின்றது. அவை யாவன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதை நாங்கள் ஐந்தொழில்கள் என்று பல இடங்களில் யோகத்தில் பார்த்திருக்கின்றோம். இதில் அவர் இந்த ஐந்து இயல்புகளையும் செய்வதற்கு ஐந்து முறைகளில் வந்து இந்த செயலை ஆற்றுகின்றார். படைத்தல் தொழிலை பிரமனாக வந்து அந்த செயலை புரிகின்றார். அந்த செயலில்தான் எங்களுடைய மாயா உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தனு கரண புவன போகம் என்ற சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாக எங்களுடைய உடல், இந்த உலகம், உலகத்தில் எங்களுக்கு தேவையான நுகர்பொருட்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றது இந்த படைத்தல் தொழிலில் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதுக்கு பிரம்மனை அவர் கடவுளாக சிருஷ்டிக்கின்றார். அடுத்ததாக காத்தல். அடுத்ததாக காத்தல், அந்த தொழிலை அவர் விஷ்ணு கடவுளை வைத்து நடத்துகின்றார். அது என்னத்திற்கு பாவிக்கப்படுகின்றதென்றால், எங்களுடைய உயிரை எங்களுடைய வினைகள் முடியும் வரை அந்த பிறப்பில் காப்பதற்காக அந்த காத்தல் தொழில் நடைபெறுகின்றது. அடுத்ததாக அழித்தல். இப்படியாக எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைத்த உடலை அழிக்கும் தொழில்தான் அழித்தலாக கருதப்படுகின்றது. அதுக்கு அடுத்தது மறைத்தல். இந்த மறைத்தல் தொழில் எப்படி கருதப்படுகின்றது என்றால், உங்களுடைய வினைகளை நீங்கள் இந்த உடலில் இருந்து முடிக்கும் வரை இறைவன் தன்னை மறைத்திருக்கின்றார். அதாவது உங்களை உங்களுடைய இயக்கத்திலேயே இயங்க விட்டிருக்கின்றார். அந்த வினைகள் முடியும் வரை அவர் தன்னை மறைக்கின்றார். அதுக்கு அடுத்த நிகழ்வாக அருளல் நடக்கின்றது. அந்த அருளல் எப்போ நடக்கின்றது என்றால், நீங்கள் இந்த மலங்களை கடந்து ஆணவ மலத்தை வென்றவுடன் இறைவன் தன்னை உங்களுக்கு காட்டுகின்றார். அதுதான் அருளல். இப்படியான இந்த ஐந்து தொழில்களை அவர் தன்னுடைய பொது இயல்பாக இறைவன் கொண்டுள்ளார் என்பது இந்த சைவ சித்தாந்தத்தில் மிகவும் வலிமையாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக நீங்கள் பசுவுக்கு வருவீர்களாக இருந்தால், ஆன்மாக்கு, இந்த ஆன்மாவுக்கு கூட சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ஆன்மாவின் சிறப்பியல்பு என்று சொன்னால், அதாவது பசு, இந்த பசு பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆன்மா எப்போது கடவுளை நாடுகின்றதோ, அதாவது பதியை நாடுகின்றதோ, அதுதான் அந்த இறைவனை நாடும் செயல்தான் இந்த ஆன்மாவின் சிறப்பியல்பாக கூறப்படுகின்றது. அதே நேரம் அது அந்த நிலைக்கு செல்லாது மறுபக்கமாக பாசத்தை நாடி செல்லுமாக இருந்தால் அது பசுவின் பொது இயல்பாக கூறப்படுகின்றது. அதாவது ஒன்று ஒளியை நோக்கி செல்வது பதியை, மற்றது இருட்டை நோக்கி செல்வது பாசத்தை. இது ரெண்டும் தான் ஆன்மாவின் சிறப்பியல்பும் பொது இயல்பாக சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்றது. அதேபோல் பாசத்திற்கு வருவீர்கள் என்றால், இந்த மும்மலங்கள், அந்த மலத்துக்கு கூட சிறப்பியல்பும் பொது இயல்பும் இருக்கின்றது. பாசம் என்பது மூன்றாவது நிலை. ஆகவே அதன் சிறப்பியல்பாக அந்த பாசம் எப்போது உயிரை மறைக்கின்றதோ அது அதனுடைய சிறப்பியல்பாகவும், அதாவது பசுவை மறைக்கின்றது இறையை காண விடாது, அது அதனுடைய சிறப்பியல்பாகவும், அது மாயையுடன் சேர்ந்திருக்கும் போது அது அதனுடைய பொது இயல்பாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இவை மூன்றும் தான் இந்த முப்பொருள் உண்மையின் குணங்கள். அதைத்தான் அந்த அன்பர் ஒரு முறை மீண்டும் கூறும்படி கேட்டிருந்தார். அவருக்காக அது இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த கேள்வி வந்தது, அது என்ன கேள்வி என்றால், இந்த கேள்வி எழுதி வைத்த கேள்வியை எடுக்கின்றேன், ஒரு நிமிடம். ஓகே, அது என்ன கேள்வி என்றால், இந்த சைவ சித்தாந்தத்திலும் மற்றைய திருக்குறளிலும் பிரமாணங்கள் என்று மூன்று வகை பிரமாணங்கள் அளவியலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய சிந்தனை துபாயில் நேற்று சத்சங்கத்தில் அவர்கள் பேசியிருந்தார்கள். துபாயில் இருந்த ஒரு அன்பர் அதை பற்றிய மேலதிக விளக்கம் சிறிது கூறும்படி ஒரு கேள்வியை போட்டிருந்தார். அவருக்காக இந்த அளவியல் பிரமாணங்கள் திருக்குறளிலும் கூறப்பட்டிருக்கின்றது, சைவ சித்தாந்தத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பிரமாணங்கள் மூன்று முறையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிரமாணங்களில் முதலாவது நிலையை சாட்சி பிரமாணம் என்று சொல்கின்றார்கள், இரண்டாவது நிலையை அனுமான பிரமாணம் என்று சொல்கின்றார்கள், மூன்றாவது நிலையை ஆகம பிரமாணம் என்று சொல்கின்றார்கள். மூன்று முறையில் அறிதல் அளவியல் என்று சொல்லப்படுகின்றது திருக்குறளில். இந்த சாட்சி பிரமாணம் என்று சொல்வது, நீங்கள் பொறிகளால் அறியும் விடயங்களை சாட்சி பிரமாணம் என்று சொல்லப்படுகின்றது. பொறிகள் என்று சொல்வது உங்களுடைய வழிக்கருவிகளால் அறிவது. அடுத்தது அனுமான பிரமாணம் என்று அடுத்த பிரமாணம் சொல்லப்படுகின்றது. அந்த அனுமான பிரமாணம் நீங்கள் இந்த பொறியலுக்கு அடுத்த நிலையில் அதை அனுமானிப்பதற்கு பயன்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு திருக்குறளில் கொடுக்கப்பட்ட விளக்கம் நெருப்பும் புகையும் என்றொரு உதாரணம். புகை வருவதென்றால் எங்கேயோ நெருப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைப்பது ஒரு அனுமானம் என்று கூறப்படுகின்றது ஓமானத்திற்கு. அது உண்மை, எங்கேயாவது ஒரு புகை வந்தால் உங்களுக்கு தெரியும் அங்கேயோ ஒரு இடத்தில் நெருப்பு இருப்பதால் தான் அந்த புகை வருகின்றது என்று. ஆகவே அந்த நெருப்பை நீங்கள் அனுமான பிரமாணம் மூலம் அறிகின்றீர்கள். அது இரண்டாவது முறை. மூன்றாவது முறை ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் என்பது ஞானிகளால் சொல்லப்பட்டவை, முதலே வரையறுக்கப்பட்டது. அதில் நீங்கள் ஒரு கேள்வியலுமே கேட்காது அவர்கள் சொன்னதை அப்படியே எடுப்பதுதான் ஆகம பிரமாணம். இந்த மூன்று முறைகளில்தான் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை பெறுகின்றோம் என்பது இந்த பிரமாணங்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த திருக்குறளில் சில விஷயங்களை நாங்கள் நேற்றைய வகுப்பில் துபாய் வகுப்பில் பார்த்திருந்தோம். அந்த வகுப்பில் அதை பார்த்தபடியால் அங்கிருந்த ஒரு அன்பர் இந்த கேள்வியை எனக்கு போட்டிருந்தார். மீண்டும் அதை ஒரு முறை வரையறை செய்யுமாறு அவருக்காக அது இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இதற்கு மேலாக நாங்கள் கிரியா யோகத்திற்குள் வருவோமாக இருந்தால், இந்த கிரியா யோகா பயிற்சியில் எங்களை மேலே கொண்டு போவதற்காகத்தான் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் தழுவிய கிரியா யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடிப்படை கருத்துக்களும் வைத்துத்தான் இந்த கிரியா யோகமே உருவாக்கப்பட்டது சத்குரு கிரியா பாபாஜியால் சிவயோகத்தில் இருந்து என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். ஆகவே இப்படியான கேள்விகள் அன்பர்களிடமிருந்து வருவது மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இப்படியான கேள்விகளுக்கு விடை காணும் போதுதான் எங்களுடைய பயிற்சியின் அர்த்தங்களும் எங்களுக்கு புரியும் என்பது மிகவும் முக்கியமான விடயம். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை முன்பொரு போது இரண்டு முறை பார்த்திருந்தால் கூட அந்த அன்பர்கள் இந்த கேள்வியை கேட்டதில் ஒரு விதமான தவறும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைக்கு ஒவ்வொரு நேரத்தில் தான் வருவார்கள். அது அவர்களுடைய சாதனையை பொறுத்தது. ஆகவே அந்த நேரத்தில், இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் அந்த நிலையில் இல்லாதவர்கள். இப்போது அவர்கள் சாதனையில் முன்னேறி கொண்டிருக்கும் போது, அந்த நிலையை பின்னோக்கி பார்க்கும் போது, அவர்கள் அதில் தவறவிட்டதை மீண்டும் கிரகிப்பது நல்லொரு விடயம். இருப்பினும் அந்த நிலைக்கு அவர்கள் வராமல் ஒரு கேள்வி கேட்பதற்காக மாத்திரம் அதை கேட்பதால் மீண்டும் அது சித்தத்திற்கு போய் சேராது. ஆகவே உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பயிற்சியிலிருந்து வந்தால் அதில் இருக்கும் நன்மை என்னவென்றால், அந்த கேள்விக்குரிய பதில் சத்சங்கத்தில் உங்களுக்கு பாபாஜி மூலம், பாபாஜி வேறு ஒருவர் மூலம் அது உங்களுக்கு தரும்போது, அது என் மூலமாகவும் இருக்கலாம், சக சாதகர்கள் மூலமாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய சித்தத்தில் பதிந்து விட்டது என்றால், அது இந்த பிறப்பில் அல்ல, எந்த பிறப்பிலும் அதை உங்களுடைய சித்தத்தில் இருந்து எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை, எடுக்கவும் மாட்டாது. அந்த சித்தத்திலேயே அது இருக்கும் என்பதுதான் அந்த உண்மை. ஆகவே நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கும் போது ஒருவரும் கூச்சப்படக்கூடாது. அதாவது, முதல் படித்ததை நான் திருப்பி கேட்கும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, நான் அந்த நேரத்தில் கிரகிக்கவில்லையே என்று தன்னை கீழ்த்தரமாக நினைத்து விடுவார்களோ என்ற கூச்சம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனென்றால் சத்சங்கத்தில் சொல்லப்படும் விடயங்கள் எல்லாம் உங்கள் காது செவி ஆகிய பொறிக்கு வருமே தவிர, அது உள்நோக்கி அக கருவிகளுக்கு போவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. கூடுதலாக நீங்கள் உங்களுடைய சாதனையில் அந்த நிலையில் இல்லாவிட்டால், ஆகவே பல கேள்விகள் சத்சங்கம் முடிந்த பிறகும், ஒரு வருட காலமாக இருக்கலாம், 2 வருட காலமாக இருக்கலாம், உங்களுடைய சாதனையை பொறுத்தே அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை உற்பத்தியாகும். அது உற்பத்தியாகும் போது அந்த நிலையில் அது உங்களுடைய மனத்தில் சித்தத்தில் நிச்சயமாக பதியும் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. ஆகவே அப்படியான கேள்விகள் வரும்போது நீங்கள் பயப்படாமல் சத்சங்கத்தில் அந்த கேள்விகளை தரலாம். அதை நாங்கள் அந்த சத்சங்கத்தில் உடனடியாக பார்க்காவிட்டாலும் அடுத்த சத்சங்கத்தில் அதற்கு நேரம் ஒதுக்கி அதை பற்றி பேசலாம். ஆனால் சாதனையை அந்த அளவிற்கு உயர்த்தி அந்த கேள்வியை கொண்டு வந்தால்தான் மீண்டும் அதில் உங்களுக்கு பிரயோசனம் இருக்கே தவிர, கேள்விக்காக கேள்வி கேட்பதில் அது மீண்டும் சித்தத்தில் பதியாது. ஆகவே பயப்படாமல் கேள்விகளை கொண்டு வாருங்கள், கேள்விகளை கேளுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அடுத்ததாக, இந்த கிரியா யோகம் எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைத்தது அற்புதம் என்பது ஒவ்வொரு முறையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆகவே இந்த கிரியா யோகத்தின் வளர்ச்சி எங்களுடைய சாதனை வளர்ச்சியை சொல்லுகின்றேன். மற்றது, இந்த சாதனை வளர்ச்சியை நீங்கள் அளவிடுவதற்கு இந்த கேள்விகள் உங்களுடைய மனதில் தோன்றுவது ஒரு அளவியலாக நீங்கள் எடுக்கலாம். ஏனென்றால் அப்படியான கேள்விகள் உங்களுடைய மனதில் தோன்றும் போதுதான் நீங்கள் அந்த சாதனையில் மேலே போய்க் கொண்டிருப்பீர்கள் என்பதற்கு ஒரு வேலிடேஷன் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். ஆகவே இந்த கேள்விகள் வருவதை உற்சாகப்படுத்துங்கள். அந்த கேள்விகளை கேட்கும் போது அந்த நிலை அளவுக்கு சாதனையை பெருக்கி அந்த இடத்திலிருந்து அந்த கேள்விகளை கேளுங்கள். அது உங்களுடைய சித்தத்திற்கு செல்லும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. மற்றது, எங்களுடைய சாதனையை பெருக்குவதற்கு சைவ சித்தாந்தம் அடிப்படை நூலாக இருந்தாலும், சிவயோகம் அடிப்படை யோகமாக இருந்தாலும், இந்த திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் என்ற 3 நூல்களும் மிகவும் முக்கியமானது. அதிலிருந்து சில சில கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்திற்கு ஒவ்வொரு முறையும் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இந்த 3 நூல்களை எங்கு பார்த்தாலும் சிறியளவு ஆர்வத்துடன் அந்த நூல்களில் சொல்லப்பட்டவற்றை நீங்கள் படிப்பது உங்களுடைய சாதனைக்கு மிகவும் உகந்தது. எல்லாத்திற்கும் மேலாக எங்களுடைய கிரியா யோகத்தின் பைபிளான பாபாஜியின் தெய்வீக குரல் மிகவும் மிகவும் உயர்ந்தது. ஆகவே இந்த முதன்மை நூலான தெய்வீய குரலை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு பக்கமாவது படிக்க வேண்டும் என்று பயிற்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதற்கு மேலாக திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் இந்த மூன்றையும் அந்த முழுமையாக படிக்காவிட்டாலும் அதில் சில பாகங்கள் யோகத்திற்காக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரம் மீதி நேரம் இருக்குமாக இருந்தால் வாய்ஸ் ஆஃப் பாபாஜிக்கு மேலாக அவற்றையும் சிறிது சிறிதாக புரட்டி பாருங்கள். அந்த நூல்கள் உங்களுக்கு உங்களுடைய பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு உதவும் என்று சொல்லி உங்களுடைய சாதனை மேலும் மேலும் நன்றாக பாபாஜியின் ஆசியுடன் வளர வேண்டும் என்று பாபாஜியிடம் மன்றாடி கேட்டு இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இப்போது இந்த சத்சங்கத்தின் சுருக்கத்தை இறைவனையா அவர்கள் தருவார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் கேள்வி பதில்களுக்கு செல்வோம். இறைவனையா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
இன்றைய சத்சங்கம் ஒரு மீட்டல் வகுப்பாக அமைந்தது என்று கூறினால் மிகையாகாது. இன்றைய சத்சங்கத்தில் முதலாவதாக சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட பதி பசு பாசத்தை பற்றி அதனுடைய சிறப்பு இயல்பான எண் குணத்தையும் கொண்டு மற்றும் பொது இயல்பான ஐந்தொழிகளையும் கொண்டு சுருக்கமாக சிறப்பாக விளக்கப்பட்டமை மிகவும் சிறப்பாக இருந்தது. அத்தோடு பசு சிறப்பியல்பு, பசு பதிய நாடுகள், பொது இயல்புகள் பற்றி மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டமை மிக காணொலும் சிறந்த மீட்டல் ஆக அமைந்துள்ளது என்று கூறினால் மிகையாகாது. அடுத்ததாக சைவ சித்தாந்தத்தில் திருக்குறள் அளவியல் பிரமாணங்களை பற்றிய தெளிவான கருத்துக்கள் சுருக்கமாக விளக்கப்பட்டது. முதலாவதாக அளவியல் பிரமாணங்கள் என்று கூறும்போது சாட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் இந்த மூன்றும் என்று மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டது. அதாவது பொறிகளால் அறிவது சாட்சி பிரமாணமாகவும் அனுமானத்தினால் அறிவது பிரமாணம், அதாவது நெருப்பும் புகையும் அனுமான பிரமாணம். அடுத்து ஆகம பிரமாணம், அதாவது ஞானியினால் சொல்லப்பட்டவை ஆராயாமல் அதை அப்படியே கேட்கலாம். அதில் ஒரு முக்கிய விடயம் நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியாசாரர்கள், நாங்கள் இதையும் பார் சுழண்டிப்பாரார் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை, மூத்தவர்கள் ஆன்றோர்கள் சொல்லுகின்றார் பார் சுழண்டிப்பாராது. அதே போன்று நாங்கள் ஞானிகளால் சொல்லப்பட்டதை ஆராயாமல் கேட்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். அடுத்ததாக சைவ சித்தாந்தத்தின் கிரியா யோகத்தின் முக்கிய தற்பத்தி சிறப்பாக விளக்கப்பட்டது. ரீதியாக கிரியா யோகத்தின் சாதனை வளர்ச்சியும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். அத்தோடு இல்லாமல் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் எங்களுடைய முதன்மை நூலான பாபாஜி தெய்வீக குரலை நாள்தோறும் படிக்க வேண்டியது ஒன்று. அடுத்து திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் இந்த மூன்றையும் கட்டாயம் ஒவ்வொரு இந்துவும் திரும்ப திரும்ப படித்து அதிலுடைய முக்கியத்தை அறிந்தால் உங்களை சாதனை இலகுவாகி சாதனை மீண்டும் சாதனையை சாதனையாக மாறி உங்கள் ஆன்ம இடத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சியவருக்கு சிறந்த பயனளிக்கும் என்று கூறிக்கொண்டு இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கு நன்றிகள், வணக்கம்.
நன்றி ரவினையா, நன்றிகள் எல்லாம் பாபாஜிக்கே. அடுத்ததாக நான் இந்த சத்சங்கத்தின் சுருக்கத்தை கார்த்திகேயாவிடம் இருந்தும் எடுக்க இருக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் இந்த சத்சங்கத்தில் இருப்பதற்றை மக்களுக்கு கூறுங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம்
இந்த சத்சங்கம் நல்ல ஒரு சைவ சித்தாந்தத்திலிருந்து கேட்ட கேள்விக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை எடுத்து கொடுத்திருந்தீங்க. ரொம்ப சிறப்பானது. இது ரொம்ப ஆழமான கருத்து. முப்பொருள் விளக்கம், அது உண்மை விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அளவைகளை பத்தியும் நல்லா தெளிவான பதில கொடுத்தீங்க. இத மாணவர்கள் நிறைய இந்த மாதிரி டவுட் வரக்குள்ள கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம், இதுதான் பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த அளவுக்கு சைவ சித்தாந்தத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்களேன்றது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். கேட்டாதான் நம்ம கிரியா யோகா பண்றதுனுடைய சிறப்பு என்னன்னு தெரியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்திலேருந்து எடுத்திருக்காங்க, எடுத்து இது வந்து நமக்கு பாபாஜி கொடுத்துருக்காரு. அந்த வகையில நம்ம சைவ சித்தாந்த விஷயங்களை இந்த மாதிரி கேள்வி பதில கேட்டுக்கிறது நல்ல விஷயம், நல்ல அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல நமக்கு கிரியா யோக சாதகருக்கு திருமந்திரம், திருக்குறள், திருவாசகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய இதுக்கு அதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு.
சொல்லுங்க கார்த்திகேயன் ஐயா.
விட்டு விட்டு வருதா சார்?
பேசுங்க பேசுங்க.
அதனால இந்த சத்சங்க நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் யாரும் அச்சப்படாத நிறைய கேள்விகளை சைவ சித்தாந்தத்தை முறைப்படி இருந்தாலும் சரி, இல்ல கிரியா யோகத்துல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வகையில இந்த சத்சங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாபாஜிக்கும் உங்களுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. எல்லா புகழும் பாபாஜிக்கே.